நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் பேராசிரியர் கீதமங்கலன்.
வணக்கம்.
அமெரிக்க தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வெளியாகிவிட்டனவா?
தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டன உத்தியோகபூர்வமற்ற முறையில். அவை அது விரைவாகவே உத்தியோகபூர்வ முடிவுகளாக மாற்றமடையும்.
இந்த முடிவுகள் தற்போது ஜோ பைடன் அதிபராக தேர்வு செய்யப்படுவார்.
வந்திருக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் அவருக்கு 273 தேர்தல் கல்லூரி ஆசனங்களுக்கு மேலதிகமாக இருக்கின்றன. இன்னும் சில மாநிலங்களில் இருந்து முடிவுகள் வர இருக்கின்றன. அந்த மாநிலங்கள் சிலவற்றில் ஜோ பைடன் முன்னணியில் இருக்கின்றார். 270 வாக்குகள் அவருக்கு தேவை இந்த தேர்தலை வைத்திருப்பதற்கு. அவர் ஏற்கனவே 270 மேலதிகமான வாக்குகளை பெற்றதன் காரணமாக அவர் ஜனாதிபதியாக வருவதில் பெரிய பிரச்சனை வந்திருக்கும்.
சில மணி நேரத்திற்கு முன்னர் ஜோ பைடன் அவர்களும் அவரது துணை அதிபராக தெரிவாகி இருக்கும் கமலா ஹாரிஸ் அவர்களும் தொலைக்காட்சியிலே தோன்றினார்கள். அவர்கள் கூறுகின்ற கருத்து, நாடு பிளவுபட்டிருக்கிறது, அதனை ஒற்றுமையாக்குவதுதான் நமது முதல் வேலை என்ற கருத்தை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். நாடு உண்மையில் பிளவுபட்டிருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
நிச்சயமாக அமெரிக்கா நிச்சயமாக ஒரு பிளவுபட்ட நாடு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கோட்பாட்டு ரீதியாக பிளவுபட்டிருக்கின்ற ஒரு நாடு மட்டுமல்ல, மிக தீவிரமான ஒரு மாற்றத்தில் ஒருவருக்கொருவர் குலோதன்மை உடைய ஒரு நாடாக அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது. அந்த போக்கு கடந்த 4 ஆண்டுகளில் மிகவும் தீவிரமானதாக மாற்றமடைந்திருந்தது. ஏனெனில் கடந்த ஆண்டுகளில் ட்ரம்ப் மிக தீவிரமான கோட்பாட்டு ரீதியான கொள்கை ஒன்றை முன்னெடுத்து வந்திருந்தார். அதன் காரணமாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஆதரவாளர்களுக்கு அவர் மீதான பிடிப்பும் அவரது ஆதரவாளர்கள் மீதான பிடிப்பும் மிகவும் தீவிரமாக குறைவடைந்திருந்தது. அதன் காரணமாக அமெரிக்கா இன்றைய மிக தீவிரமாக பிளவடைந்த ஒரு நாடு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த பிளவுகள் இந்த நாட்டுக்கு பயனளிக்கப் போவது இல்லை. அவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஜோ பைடன் போட்டியிட்டிருந்தார். சிறிய வித்தியாசத்தில் அவர் இப்போது வெற்றி அடைந்திருக்கின்றார். அந்த கொள்கையை அவர் முன்னெடுத்துச் செல்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அது வெற்றி அடையுமா இல்லையா என்பது பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும்.
வழமையாக இப்படியான தேர்தல்களிலே போட்டியிடுபவர்கள் தமது தோல்வியை ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதுவரை தான் தோற்றுவிட்டதாக ஒப்புக்கொள்ளவில்லை. அது தவிர சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார்.
அமெரிக்கா, அமெரிக்க ஜனநாயகம் மரபு ரீதியான போக்குகளில் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு நாடு. அது சட்டங்களின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு நாடு அல்ல. இப்ப சொல்வதாக இருந்தால், இப்ப இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் மிக நீளமான அரசியல் யாப்புகள் இருக்கின்ற போது அமெரிக்காவுடைய அரசியல் யாப்பு மிகவும் சுருக்கமானதாகவும் சின்னதாகவும் இருக்கும். ஏனெனில் அந்த அரசனுடைய கட்டமைப்பையும் அரசியலையும் இழுத்துச் செல்வது மரபுகளே ஆகும். ஆக இவ்வளவு காலமும் இருந்த ஜனாதிபதிகள் மரபுகளை எந்த விதமான பிசகும் ஏற்படாத வகையில் கடைபிடித்து சென்றமையினால் இதுவரை அந்த விதமான பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருந்ததில்லை. ஆனால் ட்ரம்ப் அந்த மரபுகள் எவற்றிற்கும் மதிப்பு கொடுக்கின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கவில்லை. எல்லா தருணங்களிலும் ஒரு விதமான மரபுகளை மீறி வந்திருக்கின்றார். தோல்வி அடைந்தவர் தோல்வி ஏற்றுக்கொள்வதும், அதே இரவு முடிவுகள் வெளிவந்த அதே இரவு தோல்வி அடைந்த வேட்பாளர் வெற்றி அடைந்த வேட்பாளருக்கு தொலைபேசி அழைப்பு விடுப்பதும் தோல்வி ஏற்றுக்கொள்வதும் அதிகார மாற்றத்தின் ஆரம்பமாக அமையும். கடந்த முறை தேர்தலில் கூட மிகவும் முக்கியமான ஒரு போட்டி ஹிலரி கிளின்டனுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருந்த போதும் கிளின்டன் உடனடியாகவே தன்னுடைய தோல்வி ஏற்றுக் கொண்டிருந்தார். அதன் காரணமாக அந்த அதிகார மாற்றம் என்பது இலகுவானதாக இருந்தது. ஆகவே ட்ரம்ப் இந்த மரபுகளில் பெரிதாக அக்கறை உடையவராக இல்லாமையின் காரணமாகவும், கடந்த காலங்களில் பாரதூரமான அளவுக்கு வயலேட் பண்ணி வந்திருப்பதன் காரணமாகவும் இந்த மரபையும் அவர் பின்பற்றப் போவது இல்லை என்பது சந்தேகம் இல்லை. இரண்டாவது காரணம், வெளிவந்திருக்கிற முடிவுகள் நியாயமான முடிவுகள் அல்ல. பாரதூரமான அரசியல் தேர்தல் விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருப்பதாக அவரும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த சிலரும் கூறி வருகின்றார்கள். அவர்கள் சில வழக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வழக்குகளின் ஊடாக இந்த வெற்றி இல்லாமல் செய்யப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் நியாயமான அளவுக்கு அமெரிக்க அரசியல் அறிவு உடையவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், அவர் தொடுத்திருக்கின்ற வழக்குகள் இப்பொழுது வெளிவந்திருக்கிற முடிவை மாற்றப்போவது இல்லை என்பதாகும். அதாவது பைடன் ஜனாதிபதியாக வருவார் என்பது நீதிமன்றம் ஊடாக இல்லாமல் செய்யப்படுவதற்கான சாத்தியம் கிட்டத்தட்ட அறவே இல்லை என்று கூறலாம். ஆகவே அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தொடர்பான இன்னொரு விடயம் என்னவெனில், ட்ரம்பினுடைய மனோபாவம், அவருடைய செயல்பாட்டு முறைமை வைத்து பார்க்கின்ற போது இந்த தோல்வியை உடனடியாக ஏற்றுக்கொள்வது அவருக்கு சாதாரணமாக இருக்கப் போவதில்லை. ஆகவே அதனை எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும், என்னுடைய அவருடைய ஆதரவாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக. ஆகவே இந்த வழக்குகளும் கூட பொலிட்டிக்கல் ஸ்டன்ட் ஆக இருக்கக்கூடும். அரசியல் நாடகமாக அவை முன்னெடுத்து செல்லப்படலாம். ஆனால் மொத்தமாக கூறக்கூடியது என்னவெனில், அவர்கள் முன்னெடுக்கின்ற சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற தேர்தல் தீர்வை மாற்றப் போவது இல்லை என்பதாகும்.
சரி, இந்த தேர்தல் தீர்ப்பை மாற்றாவிட்டாலும் அவர் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற மாட்டேன் என்று அடம் பிடித்தார். அவர் அப்படி அடம் பிடிக்க கூடியவர். அப்படி அடம் பிடித்தால் என்ன நடக்கும்?
அது தொடர்பான சில சிக்கல்கள் ஏற்படலாம். இப்போது ஒரு குறுகிய ஒரு காலத்துக்கு இந்த பிரச்சனை இழுத்துச் செல்லப்படலாம். ஆனால் இறுதியாக அது தொடர்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட சந்தேகப்படுவதற்கு இல்லை. ஆனால் இறுதியாக வெள்ளை மாளிகையில் இருந்து நான் வெளியேறப் போவதில்லை, தொடர்ந்து ஜனாதிபதியாக இருப்பேன் என்று கூறுவதற்கான சாத்தியம் மிகவும் குறைவானது. ஆனால் அதற்கு புறம்பாக கூறப்படக்கூடியது என்னென்னா, அவர் வெளியேற வேண்டிய நாட்களுக்கு முன்னதாகவே அவர் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியே சென்றாலும் கூட ஆட்சேபப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அவருடைய எதிர்கால செயல்பாடுகளை முன்கூறுவது மிகவும் கடினமான ஒரு விடயம். அவரை பொறுத்தவரை அன்பிரடிக்டபிலிட்டி என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஆகவே அவர் நான் வெளியே போக மாட்டேன் என்று சொல்வதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. இருந்தாலும் அதன் காரணமாக பைடன் ஜனாதிபதியாக பதவியேற்பதும் செயல்படுவதும் தாமதமடையும் என்றோ அல்லது இல்லாமல் செய்யப்படும் என்றோ நான் கருதவில்லை.
இது தற்பொழுது வாட்ஸ்அப்பிலே ஒரு கதை உலாவி வருகிறது, அது உண்மையா இல்லையா என்பதை ஒரு அரசியல் பேராசிரியரான உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். அமெரிக்காவின் இரண்டாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இதேபோல் தான் வெள்ளை மாளிகையிலிருந்து கிளம்ப மாட்டேன் என்று அடம்பிடித்து அங்கேயே அமர்ந்திருந்தார் என்று, அது உண்மைதானா?
அது பற்றி எனக்கு சரியா தெரியாது, நான் பார்க்க வேண்டும்.
சரி, தேர்தலிலே வென்றிருக்கின்ற ஜோ பைடன் அவர்கள் வயதில் மிக கூடிய வயதுடைய அதிபராக பொறுப்பேற்பார் என்று நம்புகிறேன்.
நிச்சயமாக அவர் அதிகமான வயதுடையவர்களில் ஒருவர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் பதவியேற்றவர்களில் அதிக கூடுதலான பதவியேற்றுடையவராக அவர் இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை.
அதனால் இவருடைய துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கமலா ஹாரிஸ் அவர்கள் அதிபராகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சிலர் சொல்கிறார்கள். அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது?
அது வந்து ஒரு சபைக்கு பொருந்தாத ஒரு விவாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் உபஜனாதிபதி ஜனாதிபதியாக வர வேண்டுமாக இருந்தால் ஒன்றில் ஜனாதிபதி காலமாக வேண்டும், பைடன் விரைவிலேயே இறந்து விடுவார் என்ற விதமான தர்க்க விவாதங்கள் தர்க்கங்கள் சபைக்கு வந்தது அல்லது என்று நான் நினைக்கின்றேன். அல்லது அப்படி இல்லாமல் போனதாக அவர் செயல்பட முடியாத ஒரு கட்டத்தை அடைய வேண்டும், அதுவும் இருக்கின்ற நிலையில் சபைக்கு உகந்த ஒரு விவாதம் என்று நான் கருதவில்லை. ஆனால் இன்றைக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வை, அவர் ஜனாதிபதியாக தன்னுடைய விருதி வெற்றியை அறிவிக்கின்ற இந்த நிகழ்வில் அவர் பேசிய விடயங்களையும் அவர் பேசிய ஸ்டைலையும் உறுதித்தன்மையும் வைத்து பார்க்கின்ற போது அவர் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு ஆயினும் சிறப்பாக செயல்படுவார் என்பதில் நெடுமான சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் எதுவும் காணப்படவில்லை. ஆகவே அந்த விதமான டிஸ்கஷன்ஸ் உகந்தது அல்ல என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் சட்ட ரீதியாக பார்ப்போமாக இருந்தால், ஜனாதிபதி செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் அல்லது அவர் இறந்து போவாராக இருந்தால் உப ஜனாதிபதி ஜனாதிபதியாக வருவார். ஆகவே கோட்பாட்டு ரீதியாக பார்க்கின்ற போது கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாக வருவதற்குரிய சாத்தியம் இருக்கும், எல்லா உப ஜனாதிபதிகளுக்கும் போலவே.
கமலா ஹாரிஸை பற்றி குறிப்பிட்டீர்கள். கமலா ஹாரிஸ் அவர்கள் முதல் தடவையாக துணை அதிபராக தெரிவாகி இருக்கும் ஆபிரிக்க அமெரிக்க பின்னணி கொண்டவர், ஆசிய பின்னணி கொண்டவர் மற்றும் முதல் பெண் உப அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது எவ்வாறு அமெரிக்க வரலாற்றில் பதிவாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
மிகவும் முக்கியமான ஒரு அபிவிருத்தியாக அது பார்க்கப்பட வேண்டும். ஏனெனில் அமெரிக்கா ஒரு முற்போக்கு ரீதியான ஒரு முன்னணியான ஒரு ஜனநாயகமாக இருந்த போதும் பெண்களை மிக உயர்ந்த மட்டத்தில் அரவணைத்துக் கொள்வதில் ஒரு தயக்கம் காணப்பட்டிருக்கின்றது. இதற்கான ஒரு சாத்தியம் கடந்த 2016 தேர்தலில் இருந்தது. அப்பொழுதும் அதனை அமெரிக்கா நிராகரித்திருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கமலா ஹாரிஸினுடைய வெற்றியா சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும். அதுக்கு புறம்பாக உப ஜனாதிபதியாக வருவது என்பது எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வருவதற்கான முதற்படியாக பார்க்கப்படலாம். 4 அல்லது 8 பின்னரே கூட ஜனாதிபதியாக வருவதற்கான ஒரு முதற்படியாக பார்க்க வேண்டும்.
4 மீண்டும் ஒரு தேர்தல் வரும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஒரே ஒரு தவணை தான் அதிபராக கடமையாற்றியிருக்கிறார். எனவே அவர் மீண்டும் போட்டியிடுவார் அல்லது அடுத்த 4 ஜோ பைடனுக்கு அவர் தொடர்ந்து தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருப்பார் என்று சில அவதானிகள் கூறுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதை பற்றி?
நான் ஏற்கனவே கூறியது போன்று டிரம்ப்புடைய நடவடிக்கை எதிர்கால நடவடிக்கைகளை முன்கூறுவது அல்லது எதிர்ப்பு கூறுவது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். அவர் வந்து அன்பிரடிக்டபிளான ஒரு நபர் என்பதன் காரணமாக அதன் காரணமாக 2024 தேர்தலில் அவர் மீண்டும் போட்டியிட முன் வருவாராக இருந்தால் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்க போவது இல்லை. அது பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும். அதுக்கு புறம்பாக அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருக்கு எதிரான பல்வேறு விதமான நிதி முறை முறைகேடுகள் பற்றிய வழக்குகள் முன்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவருக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அவர் எதிர்காலத்தில் அரசியலில் ஈடுபடுவது தொடர்பான ஒரு சர்ச்சையும் பிரச்சனையும் இருக்கக்கூடும். ஆனால் மீண்டும் அவ்விதமான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுவாராக இருந்தால் அது ஆச்சரியப்படுவதாக இருக்காது. அவருக்கு 70 மில்லியன் அளவுக்கான வாக்களித்திருக்கின்றனர். போன முறை அடைந்த வாக்குகளை பார்க்க அதிகமான வாக்குகள் அவை என்பதற்கு அவர் கருத்தில் கொள்ளப்படுவதாக மிக உறுதியான ஒரு ஃபாலோவிங் அவருக்கு காணப்படுகின்றது. அந்த வளத்தை அவர் சரியாக பயன்படுத்துவார் என்று நினைத்தேன். அது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம். அவர் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஆரம்பிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது, அது கூட இடம்பெறலாம். ஆனால் எதிர்காலத்தில் குடியரசுக் கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கு முனைபவர்கள் டிரம்பினுடைய ஆதரவை பெற்றிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அதாவது அதுவும் கூட அவருடைய ஒரு அரசியல் பலமாக அது பார்க்கப்படலாம். ஆகவே அந்த அடிப்படையில் அவர் தொடர்ச்சியாக தொடர்பு பட்டிருப்பார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒன்று ட்விட்டர் ஊடாகவும் ஏனைய ஊடகங்களூடாகவும் பைடனுடைய கொள்கைகளை தினசரி விமர்சித்துக் கொண்டிருப்பார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அமெரிக்க அரசியலில் அவருடைய கால்தளம், அவருடைய பாதிப்பு, அவருடைய செல்வாக்கு தொடர்ந்து இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 24ஆம் ஆண்டு போட்டியிடுவாரா என்பதை தெளிவாக கூற முடியாது. ஆனால் போட்டியிட்டால் அது ஆச்சரியப்படுவதாக இருக்கு.
இறுதியாக பேராசிரியர் கீத பொன்கலன், நடைபெற்ற தேர்தல்களிலோ அதிபருக்கான தேர்தல் தவிர நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்களும் நடந்தது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் டெமோக்ரட்ஸ் தமது இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செனட் சபை இடைக்கால தேர்தல் ஒன்று ஜனவரி 5ஆம் நாள் நடக்க இருக்கிறது. அதில் ஜார்ஜியா மாநிலத்திற்கான தேர்தல், அதிலும் அவர்கள் 2 ஆசனங்களை பெற்றால் செனட் சபையிலும் அதிகபட்ச ஆசனங்களை கொண்டிருப்பார்கள். அது நடக்கும் என்று நீங்கள் எதிர்கூறுவீர்களா?
இப்பொழுது நீங்கள் காங்கிரஸ் தொடர்பான இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தீர்களாக இருந்தால் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறலாம். காங்கிரஸில் 2 சபைகள் காணப்படுகின்றன, சபைகள் செனட் சபை, பெக்கில் சபையை நீங்கள் நேற்று சொன்னீங்கள். அவருடைய பெரும்பான்மை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இருந்த பெரும்பான்மை குறைவடைந்திருக்கின்றது. ஏனெனில் குடியரசுக் கட்சி தங்களுடைய இருந்ததன் பார்க்க ஒரு 7-8 ஆசனங்களை அதிகமாக புதுப்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே ஜனநாயக கட்சி தன்னுடைய பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொண்ட போதும் அவருடைய பெரும்பான்மைய அளவு சற்று சுருக்கம் அடைந்திருக்கின்றது. அது ஒரு வகையில் அவருடைய பின்னடைவாக பார்க்கப்படலாம். அதுக்கு புறம்பாக செனட் சபையில் 2 ஆசனங்களுக்கான தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த 2 ஆசனங்களும் எவ்விதமான அமைமென்று சொல்ல முடியாது, கஷ்டமான ஒரு மாநிலத்தில் அவை இடம்பெறுகின்றன. ஜோர்ஜியா என்பது மரபு ரீதியாக குடியரசுக் கட்சியினுடைய ஒரு அரசியல் மையம், அரசியல் பலம் வாய்ந்த ஒரு பிரதேசம் ஆக இருந்தது. இந்த முறை முதல் தடவையாக பைடன் அதில் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்திருக்கின்றார் நீண்ட காலத்திற்கு பிறகு. ஆகவே அதில் ஒரு சின்ன மாற்றம் தெரிகின்றது. வளமையாக குடியரசுக் கட்சிக்கு வாக்களித்து வருகின்ற மாநிலத்தில் ஒரு சின்ன மாற்றம் இப்பொழுது தெரிகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முதல் இடம்பெற்ற இடைக்கால தேர்தலில் ஸ்டேசி ஏப்ரஹாம் என்பவர் மிக இம்ப்ரெசிவான ஒரு தேர்தல் முடிவுகளை அடைந்திருந்தால் வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட அவர் அடைந்து கொண்ட தேர்தல் வாக்குகளின் எண்ணிக்கை மிகவும் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆகவே நிச்சயமாக ஜோர்ஜியாவில் ஒரு மாற்றம் இடம்பெற்று வருகின்றது என்பது எங்களுக்கு தெரியும். செனட் சபையில் இடம்பெற்ற இந்த 2 போட்டிகளும் கூட மீண்டும் 2வது சுற்றுக்கு போவது என்பதே கூட ஜனநாயக கட்சிக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்பட வேண்டும். ஆகவே அவர்கள் வெற்றி அடையலாம், ஆனால் இலகுவானதாக இருக்க போவதில்லை. அதில் அவர்கள் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் செனட் சபையில் ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் சமமான வாக்குகள் இருக்கும், 50-50 வாக்குகள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி இருப்பது என்பது உபஜனாதிபதி தான் செனட் சபையுடைய தலைவராக இருப்பார். ஆகவே இப்பொழுது உபஜனாதிபதி ஜனநாயக கட்சியின் சார்பாக இருப்பதன் காரணமாக, கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியை சார்ந்தவராக இருப்பதன் காரணமாக செனட் சபையில் ஏதாவது தீர்மானம் கொண்டு வரப்படுகின்ற போது அது சமநிலை அடையுமாக, வாக்கு சமநிலையை அடையுமாக இருந்தால் அதனை உடைக்கும் வல்லமை அல்லது அதிகாரம் குடியரசுக் கட்சிக்கு ஏற்படும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஜனநாயக கட்சி இந்த 2 தேர்தலுக்குமான முயற்சிகளில் மிகவும் தீவிரமாக ஈடுபடுவார்கள் என்று தெரியும். ஆகவே மிகவும் கடுமையான ஒரு போட்டியை நாங்கள் ஜோர்ஜியாவில் எதிர்பார்க்கிறோம்.
மிக்க நன்றி பேராசிரியர் கீத பொன்கலன். உங்களுடைய கூர்மையான பார்வையும் விரிவான அலசலுக்கும் ஆழமான கருத்துகளுக்கும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.